விஸ்வநாதம் பானொலி நிகழ்ச்சியை பிளானட் எஃப்எம் 104.6 அலைவரிசையிலும் www.planetaudio.org.nz இணையதளத்திலும் கேட்டு ரசிக்க காத்திருக்கும் அன்பு தமிழ் உறவுகளுக்கு எங்கள் காலை வந்தனங்கள்.
வணக்கம் அன்பான உறவுகளே, அன்பு எனும் ஆயுதமேந்தி அறம் செய்வதனை ஆசைகளாக்கி அன்னையிடம் ஆண்டவனை உணர்ந்து அகிலத்தில் நல்ல ஆன்மாவாகுவோம் என அரிய தகவல்களால் ஆனந்தத்திற்கு அழைத்துச் செல்லும் ஆக்லாந்தின் தமிழ் வானொலி சங்கநாதம் முழக்கமிடும் நாள் இது. நேர்களை இன்று 10ஆம் தேதி நவம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை, ஹேவிளம்பி ஐப்பசி திங்கள் 24ஆம் நாள், சபர் 20. மதங்களை கடந்து மனதினை மாசற்றதாக்க மறை போதனையை உலகத்திற்கு பொதுவாக்கிய பொக்கிஷமான உலக பொதுமறைகளில் ஒன்று உங்களுக்காக இதோ.
ஒருவன் தன் உள்ளமறிய பொய்யின்றி நடந்தால் அத்தகையவன் உலகத்து மக்களின் உள்ளங்களில் எல்லாம் இருப்பவனாவான்.
வணக்கம் நேயர்களே, நான் இன்று உங்களுடன் பேச எடுத்துக் கொண்டவுடைய மொழியின் ஞாயிறு. உலகில் 6000 மொழிகள் தோன்றின என்பதும் அவற்றுள் 2700 மொழிகள் இன்னும் உயிருடன் இருக்கின்றன என்பதும் வரலாற்று சான்று. அவற்றுள் தமிழ் மொழி மிகவும் தொன்மையானது என்பதை தனது படைப்புகள் மூலம் உணர்த்தியவர்தான் மொழி ஞாயிறு ஞாவண்ணா தேவனையப்பாவானர். 1902 திருநெல்வேலி மாவட்டம் சங்கரன் கோயிலை அடுத்த கரவம் என்ற ஊரில் ஞானமுத்து பரிபூரணம் தம்பதியினுக்கு மகனாக பிறந்த இவரது நூற்றாண்டை உலகெங்கிலும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வந்ததை அனைவரும் அறிவோம். இவரது படைப்புகள் ஒப்பியல் நூல், கட்டுரை வரைவியல், செந்தமிழ் காஞ்சி, திராவிடத்தாய், பழந்தமிழாட்சி, தமிழர் திருமணம், முதல் தாய்மொழி, சிறுவர் பாடல் திரட்டு, கட்டு விளக்கம், சொல்லாட்சி கட்டுரைகள், சென்னை பல்கலைக்கழக அகராதியின் சீர்கேடுகள், திருக்குறள் மரபுரை உட்பட 40க்கும் மேற்பட்டவை. ஒப்பியல் மொழி நூலில் தொல்காப்பியர் கால தமிழ் நூல்களும் கலைகளும் என்ற பகுதியில் இலக்கணம் பற்றி கூறும் கருத்து கூர்மையாக கவனிக்கத்தக்கது. புறமொழி இலக்கணங்கள் எல்லாம் எழுத்து, சொல், யாப்பு என இலக்கணத்தை மூன்றாக பகுப்பதே பண்டைய வழக்கம். யாப்பும் அணியும் ஒரு செய்யுளின் பொருளை உணர்வதற்கு கருவியலாதலின் அவற்றை பொருளிலக்கணத்தினின்றும் பிரிக்கக்கூடாது என்பது முன்னோர் கருத்து. யாப்பருங்கலம், யாப்பருங்கள காரிகை என்பவை தொல்காப்பியத்தில் கூறப்படாத செய்யுளக்கணங்களை கூறுவதற்கு தனி நூல்களாக எழுந்தனவை அன்றி 3000 தமிழிலக்கண பிரிவை 4ஆக்குவதற்கு அன்று. பண்டை தமிழர் மதிநுட்பம் எல்லாம் பழுத்து கிடப்பது பொருளிலக்கணம் ஒன்றில்தான். ஒரு மக்களின் நாகரிகத்தை காட்ட சிறந்த சின்னம் மொழி என்று முன்னர் கூறப்பட்டது. பல கருத்துக்களையும் தெரிவிப்பதற்குரிய சொற்களும் சொல் வடிவங்களும் விரிவான இலக்கியமும் ஒரு மொழியின் சிறப்பை காட்டும். இலக்கியத்திலும் இலக்கணம் சிறந்தது. இலக்கணத்தில் சிறந்தது தமிழ் மொழி ஒன்றே. ஆகவே உலக மொழிகள் எல்லாவற்றிலும் தமிழே மிக திருந்தியதென்பதற்கு எள்ளளவும் ஐயமில்லை என்பது அவர் கருத்து. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பாவானார் பேராசிரியராக பணிபுரிந்த போது அங்கு ஏற்பட்ட சிக்கலால் எனக்கு வறுமையும் உண்டு, அதோடு எனக்கு மானமும் உண்டு என்று கூறிவிட்டு பல்கலைக்கழக பணியிலிருந்து வெளியேறினார். அப்போது என்னோடு தமிழும் வெளியேறியது என்றார். இவரது தமிழ் தொண்டினை பாராட்டி 1979ஆம் ஆண்டு தமிழக முதல்வராய் இருந்த MGR செந்தமிழ் செல்வர் என்னும் விருதை வழங்கி பாவாணரை கௌரவித்தார். உலக மொழிகளுள் தொன்மையானது தமிழ், இந்திய மொழிகளுள் மூலமும் வேரும் தமிழ், திராவிட மொழிகளுக்கு தாய்மொழி தமிழ், தமிழன் தோன்றிய இடம் குமரிக்கண்டமே. மொஹஞ்சதரோ ஹரப்பா நாகரிகம் பழந்தமிழ் நாகரிகமே என்பது பாவாணரது ஆய்வு புலத்தின் வழிபாடாகும். இவரது இயற்பெயர் ஞாவல்நாத் தேவனேசன். தமிழுக்கு இவர் ஆற்றிய தொண்டின் காரணமாக 1950 தேவனேச கவிவாணராகவும் தனித்தமிழ் பற்று ஏற்பட்ட பின் தேவனேச பாவாணராகவும் விளங்கினார். 79 ஆண்டுகள் வாழ்ந்து 50 ஆண்டுகள் தமிழுக்கு தொண்டாற்றிய இவர் 1981 ஜனவரி 15 மறைந்த போதிலும் தமிழ் தமிழர் நலமே என்ற அவரது படைப்புகள் அனைத்தும் இவ்வுலகம் இருக்கும் வரை தமிழர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். மேலும் இவர் நினைவாக இவரது பெயரில் சென்னையில் நூலகம் ஒன்று இயங்கி வருகிறது. ஒரு தமிழ் பெருந்தகையை நினைவு கூர்வதற்கு ஒரு நூலகத்திற்கு பெயர் வைப்பது போதுமென்றென்னும் தலைவர்களால் தமிழ் வளருமா இல்லை வாழத்தான் செய்யுமா சற்று சிந்திப்போம். விடைபெறும் நான் டேனி டேனியல்.
மூதாதையர் பேச்சை மூட நம்பிக்கையாக கருதாது, முக்கியமான அறிவியல் உண்மைகள் உள்ளதென்பதை உணர்த்த இதோ சில உண்மை விளக்கங்கள்.
தாப்பால போட்டு சும்மா லொட்டு லொட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தா வீட்டுல சண்டை வரும்.
அதாவது தாழ்பாலை அடிக்கடி ஆட்டினால் கதவுடன் இணைக்கப்பட்டிருக்கும் தாழ்பாலின் தரம் குறைந்துவிடும். திருடர்கள் வீட்டுக்குள் சுலபமாக வருவதற்கு நாமே வழி ஏற்படுத்தியது போல் ஆகிவிடும்.
ஆமை பூந்த வீடு விளங்காது.
ஆமைகளுக்கு இயற்கையாகவே திசை காட்டும் சக்தி உள்ளதால் மீனவர்கள் முத்துக்குளிப்பவர்கள் போன்ற கடலுக்குள் செல்லுபவர்கள் வளர்த்தார்கள். கடலுக்குள் செல்லுபவர்களின் வாழ்க்கைக்கு உத்தரவாதமும் இல்லை என்பதால் பெண் கொடுக்க மாட்டார்கள். ஆமை இருக்கும் வீடு அதனால் வேண்டாம் என்று சொல்லிவிடுவார்கள். இதுவே ஆமை புகுந்த வீடு விளங்காது என்று ஆகிவிட்டது.
வீட்டுக்குள்ள நகம் வெட்டினா வீடு விளங்காது.
வெட்டி துண்டாகும் நகம் எங்காவது தெரித்து விழும். சமயங்களில் உணவுப் பொருட்களில் கூட கலக்க வாய்ப்புண்டு. காலில் கூட அது ஏறி வில்லங்கத்துக்கு வழிவகுத்துவிடும்.
நகத்தை கடிச்சா தர்த்ரோ.
நகை இடுக்குகளில் உள்ள அழுக்கு வாய் வழியாக உடலுக்குள் சென்று பல்வேறு விதமான நோய்களுக்கு வழி ஏற்படுத்திவிடும்.
உச்சி வெயில்ல கிணறு எட்டி பார்க்க கூடாது.
கிணற்றுக்குள் பல்வேறு விதமான விஷவாயுக்கள் உற்பத்தியாகும். உச்சிவெயில் நேரத்தில் நேரடியாக சூரிய வெளிச்சம் கிணற்றுக்குள் விழுவதால் அந்த வாயுக்கள் வெப்பத்தால் லேசாகி மேலே பரவும். எட்டி பார்ப்பவர்களை அது தாக்கவும் வாய்ப்புண்டு.
இருட்ட பிறகு குப்பையை வெளியே கொட்டினா உங்க வீட்டிற்குள்ள லட்சுமி வெளியே போயிடும்.
வீட்டிற்குள் பகல் முழுவதும் நடமாடும் நாம் ஏதாவது சின்னஞ்சிறு நகை போன்ற பொருட்களை தவற விட்டிருந்தால் அது குப்பையில் சேர்ந்திருக்கும். இரவு நேரத்தில் அள்ளி தெருவில் கொட்டிவிட்டால் பிறகு அதை தேடி கண்டுபிடிப்பது மிகவும் சிரமம்.
வீட்டுல புறா வளர்க்க கூடாது, வளர்த்தா குடும்பம் அழிஞ்சிடும்.
புறா கழிவுகளின் வாசனை பாம்பை ஈர்க்க வல்லது, அதனால் அதை தேடி விஷ பாம்புகள் வரும் வாய்ப்பும் உள்ளது.
நைட்டு நேரத்துல கீரைய சாப்பிட்டா எம்மன கூப்பிடுற மாதிரி.
கீரை எளிதில் ஜீரணமாகாது, அதிலும் இரவில் சாப்பிட்டு படுத்தால் தேவையற்ற உடல் தொந்தரவுக்கு வழிவகுத்துவிடும். எனவே பகல் வேளைகளில் மட்டுமே அதை சாப்பிட வேண்டும்.
புளிய மரத்து கீழே தூங்குனா பேய் அடிக்கும்.
புளிய மரம் இரவில் அதிக கார்பன் டை ஆக்சைடு வாயுவை வெளியிடும். ஆக்சிஜனை உட்கொள்ளும் நாம் புளிய மரத்தின் அருகில் உறங்கினால் மூச்சு திணறல் கூட ஏற்படலாம். அந்த மூச்சு திணறலையே பேய் என்று கூறுவார்கள்.
முருங்க மரத்தை வாசல்ல வச்சா வீடு தாகாது.
மரங்களிலேயே மிகவும் மென்மையான மரம் முருங்கை மரம் என்பதால் அதிக காற்றினால் ஒடிந்து விட வாய்ப்புண்டு. குழந்தைகள் ஏறினால் கூட பட்டென்று கிளைகள் முறிந்து விபத்துக்கும் வழிவகுத்துவிடும். தவிர அதில் வரும் கம்பிளி பூச்சி உள்ளிட்டவை எளிதாக வீடு தேடி வரும் வாய்ப்பும் உள்ளது.
இப்படி தலைவிரி கோலமா பொண்ணுங்க இருக்கவே கூடாது.
தலைவிரி கோலமாக இருக்கும் பொழுது முடி உதிரும். அதுபோக சமைக்கும் போதும் பரிமாறும் போதும் உணவில் தலைமுடி விழுந்து அருவறுப்பு ஊட்டுவதை தவிர்க்க முடியும்.
படுக்கல தலை வச்சு படுத்தா பித்தம் புடிச்சிரும்.
பூமியின் காந்த சக்தியானது வடதுருவத்தை நோக்கி நிற்கிறது. வடதிசையில் தலை வைத்து படுக்கும் போது அதன் ஈர்ப்பு சக்தியானது நம் தலையையும் மூளையையும் தாக்குகிறது. அதனால் ஆரோக்கியம் குறையும், மனநலம் பாதிக்கப்படும்.
வாழை இலை போடாம விசேஷம் பண்ண கூடாது.
வாழை இலையில் ஃபினாலிக்ஸ் எனும் இயற்கை சத்து உள்ளது. ஆகையால் தொடர்ந்து வாழை இலையில் சாப்பிடுபவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி கிடைக்கும். இதை தமிழர்கள் அனுபவத்தில் கண்டுணர்ந்து காலகாலமாக கடைபிடிக்கிறார்கள்.
பிறர் துன்பத்தில் இன்பம் காணாது, நல்ல கற்பனைகளால் நாட்டினை நலமாக்கி நம்மில் மாறுதலை ஏற்படுத்துவோம் என கூற வருகிறார் மெர்வின் கன்சென்ட்ரேன் அவர்கள்.
படித்ததில் சுவைத்தது. இன்றைய படித்ததில் சுவைத்தது நிகழ்ச்சியில்
இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து மாற்றி பாருங்கள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. உண்மையிலேயே இந்த உலகில் உள்ள பெரும்பான்மையினர் தன் சந்தோஷத்தை விட மற்றவர் துக்கத்தில் மகிழாதவராக இருக்க ஆரம்பித்தால் ஓரிரு வருடங்களில் இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். இப்போதும் உங்கள் மனதில் கற்பனை சிறகடித்து பறந்து கொண்டிருக்கட்டும். அது உங்களுடைய ஒவ்வொரு நாளையும் சுவாரஸ்யமாக்கும். உங்களை ஒரு இலக்கை நோக்கி உந்தச் சொல்லும். இறுதியாக உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கும். மிகவும் வயதானவர்களுக்குத்தான் கற்பனை தோன்றாது. ஆகவே மிகவும் சோர்வுற்று காணப்படுவார்கள். கற்பனையை கையாளும் கலையை கற்றுக்கொண்டு அதை விஸ்தரித்தால் நீங்கள் இன்னும் அமைதியுடனும் எதைப்பற்றியும் கவலைப்படாமலும் இருக்க ஆரம்பித்து விடுவீர்கள். உங்கள் அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்கு 10 நிமிட இடைவேளை கிடைத்தால் நேராக கேன்டீனுக்கு போகாதீர்கள். தெருவுக்கு வாருங்கள். அங்கு சிறிது நேரம் நின்று போவோர் வருவோரை கவனித்துக் கொண்டிருங்கள். ஒவ்வொருவரும் ஒரு கதையையோ கவலையையோ சுமந்து செல்வதை உங்கள் கற்பனையில் கொண்டு வாருங்கள். அவர்களுடைய பெயர் என்னவாக இருக்கும் என்று ஊகித்துக் கொள்ளுங்கள். ஏன் இந்த நேரத்துக்கு அவர்கள் இந்த இடத்தை கடந்து போகிறார்கள் என்று கூட யோசித்து பாருங்கள். தினமும் செய்வதையே செய்து கொண்டு இருக்காதீர்கள். உங்கள் வீட்டுக்காக காய்கறி மளிகை பொருட்கள் வாங்க கடை வீதிக்கு போன நாட்கள் இருக்கட்டும். இன்றைக்கன்று புதிதாக ஒரு வேலை செய்யுங்கள். புறப்பட்டு கடைக்கு சென்று நாய் பிஸ்கட் ஒரு பேக்கெட் வாங்கி வந்து தெருவில் உள்ள நாய்க்கு போடுங்கள். உங்கள் வீட்டு புலக்கடையில் தோட்டத்திற்கு தண்ணீர் விடுவதற்காகவோ பாத்திரம் கழுவுவதற்காகவோ உள்ள குழாயை சற்றே ஒழுகிக் கொண்டிருந்தால் அங்கு காக்கைகள் வந்து நீர் குடிப்பதை நீங்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை. ஒரு சிறிய தட்டில் தண்ணீரை நிரப்பி தோட்டத்தில் வையுங்கள். உயிரினங்கள் அனைத்தும் ஒன்றையொன்று சார்ந்துதான் வாழ முடியும். ஒரு சிறிய கிண்ணத்தில் தானியங்களை கொட்டி பறவைகளுக்காக வையுங்கள். அரிசி மாக்கூளம் போட வேண்டும் என்று வீட்டில் உள்ள பெண்களை வற்புறுத்துங்கள். எறும்புகளின் நலனிலும் நாம் அக்கறை காட்ட வேண்டும் அல்லவா? ஏதாவது ஒரு நாள் நெருங்கிய நண்பன் ஒருவனை விளையாட்டுக்காக அழையுங்கள். அங்க அசைவுகளைக் கொண்டோ ஓவியங்களைக் கொண்டோ ஒரு அர்த்தமில்லாத பேச்சைக் கொண்டோ இருவரும் மாறி மாறி பேசிக் கொள்ளுங்கள். அது ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டு சொல்லப்பட்ட கதையாக கூட இருக்கலாம். இதை பற்றித்தான் நாம் பேசப்போகிறோம் என்பதை முடிவெடுத்துவிட்டு அதற்காக நீங்கள் ஒன்றை சொல்வது அவன் ஒன்றை சொல்வது என்பதை எண்ணிப்பாருங்கள். சந்தோஷமாக இருக்கும். என்னை பார்க்க புதிதாக திருமணமான கணவன் மனைவி வந்திருந்தார்கள். என்னிடம் வியாபார சம்பந்தமாக தமிழிலோ ஆங்கிலத்திலோ ஏதாவது கேள்வி கேட்டுவிட்டு பின் அவர்களுக்குள் பேசிக்கொள்வார்கள். ஆனால் அவர்களுக்குள் பேசிக்கொள்ளும் பாஷை வித்தியாசமாக இருந்தது. அவர்கள் பேசிக்கொண்ட பாஷை என்னவென்று என்னால் யூகிக்க முடியவில்லை. இது 1-2 நாட்கள் தொடர்ந்து அந்த பாஷையை நான் முதலில் கன்னடம் என்று நினைத்தேன். பிறகு கூர்க்காக இருக்கும் என்று நினைத்தேன். பலவிதத்தில் நினைத்துக் கொண்டு இருந்தாலும் என்னால் சரியாக கணிக்க முடியவில்லை. ஒரு நாள் கேட்டே விட்டேன், தமிழை வேண்டுமென்றே எழுத்தை பின்பக்கமாக வருமாறு பேசுவார்களாம். உதாரணமாக பிறகு என்ற வார்த்தையை குரபி என்று பேசுவார்களாம். அவர்கள் காதலித்த நாட்களில் இருந்தே இந்த விதமாக பேசும் பழக்கத்தை வைத்திருந்தால் சற்று கூட தயக்கமோ தடுமாற்றமோ இன்றி ஓட்டம் குறையாமல் ஒரு பொதுமொழியை பேசிக் கொள்வது போல் பேசிக் கொண்டிருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நீங்களும் இப்படி எதையாவது ஒன்றை முயன்று பாருங்கள். இன்னொரு வேலையும் செய்து பாருங்கள். உங்களுக்கு ஒரு அமானுஷ்ய சக்தி இருப்பதாக நீங்களே உங்கள் கற்பனையை செய்து கொள்ளுங்கள். அது மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது, பொதுவாக பொதுமக்களுக்கு என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அது என்ன சக்தி என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். அதை எப்படி உபயோகிக்கப் போகிறீர்கள், எப்போது உபயோகிக்கப் போகிறீர்கள் என்று கூட தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். பல நாட்களுக்கு அதை பரீட்சித்து பாருங்கள். என்ன தோன்றுகிறது என்பதை ஒரு புத்தகத்தில் குறித்து வாருங்கள். 1 வருடம் கழித்து நீங்கள் நினைத்ததில் எவ்வளவு சரியானது அல்லது தவறானது என்பது புரியும் போது வேடிக்கையாகவும் மனதுக்கு சந்தோஷமாகவும் இருக்கும். வீட்டில் உள்ள பொருட்களை ஒரே இடத்தில் வைக்காதீர்கள். கிழக்கை நோக்கி கட்டில் இருந்தால் தெற்கை நோக்கி மாற்றி போடுங்கள். கதிரை இருக்கும் இடத்தை மாற்றுங்கள். மேசை இருக்கும் இடத்தை சற்றே தள்ளி வையுங்கள். குறுக்காக இருந்தால் நடுக்காக மாற்றுங்கள். இது உங்கள் மூளையில் உள்ள உணர்வு நரம்புகளை சற்றே தட்டிவிடும். புதிய மாற்றங்களுக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ளச் செய்யும். மூளை தற்காலிக தூக்கத்தில் இருந்து விடுபட்டு உற்சாகமடையும். அடிக்கடி தலையை அண்ணாந்து பார்த்து இரவில் வானத்தையும் நட்சத்திரங்களையும் மேகத்தையும் பாருங்கள். மேலே பறந்து போய் அந்த நட்சத்திர கூட்டங்களுக்கு நடுவே நீங்கள் வாழ்வதாக சில கற்பனை நாடகங்களை மனதுக்குள் அரங்கேற்றி பாருங்கள். சுற்றி இருப்பவர்கள் யாரேனும் வித்தியாசமாக நம்மை பார்க்க ஆரம்பித்து விட்டால் அதுதான் இல்லை என்று அத்தோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். உண்மையிலேயே இந்த உலகத்திலுள்ள பெரும்பான்மையினர் தன் சந்தோஷத்தை விட மற்றவர் துக்கத்தில் மகிழாதவராக இருக்க ஆரம்பித்தால் ஓரிரு வருடங்களில் இந்த உலகமே சொர்க்கமாகிவிடும். நீங்கள் இதுவரையில் கேட்டதே திரு திருவங்கடம் எழுதிய இனி எல்லாம் சுகமே என்ற புத்தகத்தில் இருந்து மாற்றி பாருங்கள் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. இதுவரையில் நீங்கள் கேட்டது
படித்ததில் சுவைத்தது.
அடுத்து வருவது கவிதை. வழங்குபவர் ஆஸ்திரேலியாவில் இருந்து கவிஞர் நந்திவர்மன் அவர்கள்.
எம்ஜிஆர். எம்ஜிஆர் என்ற சொல்லில் எத்தனை கவர்ச்சி கவர்ச்சி. நம் துயர் தீர்க்க வந்த நாயகர் என்னும் எழுச்சி. வெம்மையை போக்குகின்ற வெண்ணில வெண்ணம் உணர்ச்சி. தம்மையே தமிழுக்காக தந்தவர் என்னும் நிகழ்ச்சி. நடித்திடும் படங்களெல்லாம் நல்லதே சொல்லி வந்தார். பிடித்திட நடிப்பும் கதையும் பின்னணி பாட்டும் தந்தார். துடித்திடும் அவரின் உள்ளம் துயரதைக் கண்டு விட்டால் படித்திட வேண்டும் வகையில் பாரினில் வாழ்ந்து சென்றார். கழுத்திலே சுட்ட போதும் கலக்கமே கொண்டாரில்லை. அழுத்தினார் பண்பை மனதில் அருமையாய் மீண்டும் பேசி. விழுத்தினார் தம்மை எதிர்த்த வீணரை நன்மை செய்தே. எழுத்திலே இவற்றை எழுத இயலுமோ? இல்லை இல்லை. நாட்டினை ஆண்டபோது நல்லன பலவும் செய்தார். தீட்டினார் திட்டம் பெரிதாய் திறமுடன் எளியோர் வாழ. காட்டினார் மக்கள் மீது கரையிலா கருணை அன்பை. ஊட்டினார் தமிழாம் உணர்வை உரியன உடனே செய்து. பொன்மனச் செம்மல் என்றும் புரட்சியின் தலைவர் என்றும் புண்படும் வகையில் நடவா புதுமையாம் மனிதர் என்றும் கண்படும் துயரமெல்லாம் கணமதில் தீர்ப்பார் என்றும் பண்புடை தலைவர் என்றும் பாருளோர் போற்றி நிற்பார். இன்றவர் இனிய இந்த தலைவரை இழந்து இங்கே சென்றதாம் நாளை எண்ணி சிந்தையே கலங்கி நிற்பார். நன்றினி வருமோ நமக்கு நல்வழி சொல்வார் உளரோ என்றலாம் எங்கு வார்க்கு ஆறுதல் ஏது ஏது. நன்றினி வருமோ நமக்கு நல்வழி சொல்வார் உளரோ என்றலாம் எங்கு வார்க்கு ஆறுதல் ஏது ஏது.
உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம். உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில்
அறிவித்தல். நினைவஞ்சலி நிகழ்வு. நியூசிலாந்து தம் சங்கத்தின் அறிவித்தல். அண்மையில் இறைவதமடைந்த நியூசிலாந்தின் மூத்த தமிழ் குடிமகனும் தமிழ் சமூகத்தின் முத்திரையுமான வைத்திய கலாநிதி திரு நாகலிங்கம் ராசலிங்கம் ஐயா அவர்களின் நினைவஞ்சலி நிகழ்வு நாளை சனிக்கிழமை மாலை 6 மணிக்கு த்ரீ கிங்ஸ் பிக்லின் மண்டபத்தில் நடைபெற நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் ஏற்பாடு செய்துள்ளது. எனவே அன்னாருக்கு அஞ்சலி மரியாதை வணக்கம் செய்ய அனைத்து தமிழ் உள்ளங்களையும் அழைக்கின்றது நியூசிலாந்து தமிழ்ச்சங்கம் நிர்வாகம். மறந்துவிடாதீர்கள், இச்செய்தியை உங்கள் நண்பர்களும் பகிர்ந்து கொள்வீர்களாக. நன்றி.
வாய்மையான வார்த்தைகளால் வளம் வந்து உலகில் உள்ள உண்மை செய்திகளை உரைத்திட வருகிறார் வாழ்நாள் சாதனையாளர்.
இன்றைய உலகில் மிகப்பெரிய இலாபம் தரும் தொழிற்சாலையாக அரசியல் இருப்பதை இந்த மாதம் டென்மார்க்கில் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன. டென்மார்க்கின் நகர முதல்வர்களாக இருக்கும் பலர் டேனிஷ் பிரதமரை விட அதிக வருமானம் எடுப்பதாக காலை பத்திரிகைகள் சுட்டிக்காட்டுகின்றன. டேனிஷ் பிரதமரின் வருடாந்த சம்பளம் 1.5 மில்லியன் குரோனர்களாகும். ஆனால் பல நகர முதல்வர்கள் இதைவிட பெரிய பணத்தை தமது சம்பளத்தோடு கூடிய பக்க உழைப்பில் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள் என்றும் கூறப்படுகின்றது. கோபன்ஹேகன், ஓகூஸ், ஹெர்னிங், ரனாஸ், பிரட்ரிக்ஸ்பியா, அல்பர்ட்ஸ்லூன் ஆகிய 7 நகரசபைகளின் மேயர்களும் உழைப்பது ஸ்டேட் மினிஸ்டர் லாஸ்லோக்க ராஸ்முசனை விட அதிகமாகும். இது மிகவும் நீதியற்ற செயல் என்று என்கில்ஸ் லிஸ்ட் கட்சி கூறுகின்றது. அடிப்படை சம்பளம் ஒருபுறம் இருக்க கூட்டங்கள், குழு கூட்டங்கள் என்று பங்கேற்று இவர்கள் உழைப்பது மேலும் அதிகமாகும். இவர்களுடைய சம்பளம் 100% என்றால் மேலதிக உழைப்பு இன்னும் 100% இருக்கின்றது. இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒல்போ நகர மேயருடைய வருடாந்த சம்பளம் 8,39,671 குரோனர்களில் இருந்து 11,23,547 குரோனர்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இதோடு பக்க வருமானங்களும் கொட்டுப்படுகின்றது. இப்போது இலங்கையிலும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் நடைபெற இருப்பது தெரிந்ததே. அதற்குள் தமிழர் கூட்டமைப்பு உடைந்திருப்பதையும் காணக்கூடியதாக இருக்கின்றது. இதையும் டென்மார்க்கையும் ஒப்பிட்டால் விவகாரம் ஒன்றாகவே இருக்கின்றது. இன்று டென்மார்க்கில் தேர்தலுக்காக கட்டப்பட்ட தெரு கட்டவுட்களை அரை பங்கிற்கு மேற்பட்ட மக்கள் ஏறெடுத்தும் பார்ப்பதில்லை என்பது ஜூலன் போஸ்டனின் நேற்றைய செய்தியாக இருக்கின்றது. அரசியல்வாதிகளின் கட்டுமீறிய வருமானம் மக்களின் ஆர்வத்தை குறைப்பதாக இருக்கின்றது. இலங்கை தமிழரசு கட்சியில் இப்பொழுது அங்கத்துவம் பெறவும் தேர்தல்களில் போட்டியிடவும் இதுவரை என்றுமே இல்லாத அளவிற்கு மக்கள் தொகை கொட்டுப்பட்டுக் கொண்டு இருப்பதாக நேற்றைய பத்திரிகை செய்தியில் யாழ் மாவட்ட கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் கூறியிருப்பது கவனிக்கத்தக்கது. அரசியலும் வருமானமும் ஒன்றோடு ஒன்று பின்னி செல்வது டென்மார்க்கில் இருந்து இலங்கை வரை தொடர்கின்றது. ஊடகமும் உலகமும். இந்தோனேசியா தமது நாட்டில் வாட்ஸ்அப்பை பாவிக்க முடியாதென தடை விதித்திருக்கின்றது. காரணம், வாட்ஸ்அப் மூலமாக பாலியல் செய்திகளை கொண்ட தகவல்கள் அதிகம் பரவுவதனால் தடுக்கப்படுவதாக தெரிவித்திருக்கின்றது. வாட்ஸ்அப் உலகத்தில் 180 நாடுகளில் அமோகமாக வண்டியோட்டி வருகின்றது. ஆனால் இந்தோனேசியா மட்டும் தடுத்திருக்கின்றது. இதுபோல பிரித்தானிய பாராளுமன்றின் முக்கிய கட்சிகளும் நேற்று பாலியல் தொடர்பான விடயங்களை பேசியிருக்கின்றன. பாலியல் சேஷ்டைகள் வக்கிரத்தனங்களுக்கு எதிராக உடன் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என முடிவு செய்துள்ளன. அரசியல்வாதிகளின் பாலியல் தப்பொழுக்கங்கள் ஒட்டுமொத்த கட்சியின் பெருமையையே சீர்குலைத்து விடுவதாக பிரிட்டன் ஆளும் கன்சர்வேட்டிவ் கட்சி தெரிவித்திருக்கின்றது. பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சரின் பதவி விலகலுக்கு பின் புதிய துண்டு பிரசுரம், தொலைபேசி வழிகாட்டல் ஆகியன பாலியல் தப்பொழுக்க ஆபத்துகளில் தடுக்க அறிமுகம் செய்யப்படுகின்றன. இத்தகைய தீய பழக்கம் உடையோர் கட்சியிலிருந்து வெளியேறுவது நல்லதென பிரிட்டன் பிரதமர் கூறியிருக்கின்றார். அதேவேளை பெண்களின் பொருளாதார மோசடிகளும் அம்பலமாகி கொண்டிருக்கின்றன. நேற்று முன்தினம் வெளியான பாரடைஸ் பேப்பர்ஸ் என்ற உலக பணக்காரர்களின் வரி மோசடி பண பதுக்கல் இரகசியங்கள் கொண்ட அறிக்கையில் பிரித்தானிய மகாராணியாரின் நிறுவனம் ஒன்றும் சிக்கப்பட்டுள்ள செய்தி அம்பலத்துக்கு வந்திருக்கின்றது. உலக வங்கி, சர்வதேச நாணய நிதியம், உலக வர்த்தக ஸ்தாபனம் என்பன உலகை நிர்வகிக்க ஆயுத அதிகார முனையில் ஏற்பாடு செய்த வன்முறை ஏற்பாடுகளின் வெடிப்புகளுக்குள்ளால் வளர்ந்த காளான்களாக இந்த பண ஏய்ப்புகள் காணப்படுகின்றன. விரோதம் இல்லாமலும் மனித வர்க்கத்தின் பெரும்பகுதியை அடக்கி ஒடுக்காமலும் முதலாளித்துவ சமுதாயம் வாழ முடியாது என்ற மார்க்சிம் காக்கியினுடைய பழைய கருத்து பொய்க்கவில்லை என்பதை இவர்களுடைய மோசடிகள் எடுத்துக்காட்டுகின்றன. இதற்கிடையில் இன்னொரு அதிகார போட்டியின் பொருட்டு ஜப்பானில் இருந்து இன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தென்கொரியாவில் இறங்குகின்றார். வடகொரியாவின் மிகப்பெரிய அச்சுறுத்தலில் இருக்கும் முதலாவது நாடு தென்கொரியா. நாய்க்கு எங்கு கல்லை எறிந்தாலும் அது தன் காலையே தூக்குவதைப் போல எங்கு ஆபத்து வந்தாலும் தென்கொரியாவிற்குள் இறங்க வடகொரிய படைகள் தயார் நிலையில் உள்ளன. டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிடுவதைப் போல இராணுவ ரீதியிலான நடவடிக்கையை மேற்கொண்டால் தென்கொரியாவில் மிகப்பெரிய மனித இழப்பு ஏற்படும் என அந்த நாட்டின் புதிய அதிபர் மூன் கவலை கொள்கின்றார். ஆனால் டொனால்டு ட்ரம்பின் வரவிற்கு அவர் தமது கதவுகளை திறந்து விட்டிருக்கின்றார். சவுதியிடம் வருகியதை போல வடகொரியாவை காரணங்காட்டி பெரும் பணத்தை உவிந்தெடுக்க அமெரிக்க அதிபர் முயல்வார் என்ற அச்சமும் அவருக்கு இருக்கின்றது. ஆகவே பொருளாதார இழப்பா வடகொரியாவினால் வரும் உயிரிழப்பா இரண்டுக்கும் இடையே சமநிலை காண முடியாமல் தென்கொரியாவின் புதிய அதிபர் தடுமாறுவதாக தென்கொரிய விவகார ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள். விளையாட்டு. சர்வதேச உதைபந்தாட்ட சம்மேளனமான ஃபீபாவும் ஃபீப் ப்ரோ அமைப்பும் வருமானத்திற்காக விளையாடும் உதைபந்தாட்ட வீரர்களுக்கு உதவும் வகையாக புதிய சட்ட மூலம் ஒன்றை இயற்றியுள்ளன. சம்பளத்திற்காக விளையாடும் வீரர்களுக்கு ஒரு நிறுவனம் 2 மாதங்கள் சம்பளம் கொடுக்காவிட்டால் அவர்கள் எழுதிய ஒப்பந்தத்தை முறித்துவிட்டு வெளியேற அனுமதி கொடுக்கின்றது சட்டம். விஞ்ஞானம் அறிவியல். 8 மீட்டர் நீளமான மனிதர்களின் குடரே மனித வாழ்வின் ஆரோக்கியத்திற்கு பெரும் சவாலாக இருப்பதாக விஞ்ஞானிகள் குழு அறிவித்திருக்கின்றது. கொழுப்பு உருவாக்கமும் அதன் மூலம் பாக்டீரியா உருவாக்கமும் சரியான உணவானால் புற்றுநோயை தடுக்க உதவும் உதவியும் ஆரோக்கியமற்ற உணவு பழக்கங்களினால் பார்க்கின்சன் நோயும் சீரான மலம் வெளியேற்றம் இன்மையால் ஆரோக்கிய வாழ்வு குலைந்து போவதும் உளவியல் சிக்கல் ஏற்படுவதும் ஆக மனித வாழ்வினுடைய செயற்பாடுகள் நோய் போன்றவற்றில் மனிதனுடைய குடல் மிகப்பெரிய பாத்திரம் வகிப்பதாக இந்த ஆய்வறிக்கை கூறுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை.
இன்றைய சங்கநாதத்தை சிறப்புறச் செய்த திரு அற்புத சிங்கம், திரு மர்வின் கன்சன்ட்ரேன், திரு கே சி துறை, திரு டேனியல் பிரான்சிஸ், திரு நந்திவர்மன் ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறும் நான் டேனி டேனியல். நன்றி, வணக்கம்.